ஓம் சாந்தி. ஏப்ரல் 10, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை பாரதத்தை மீட்பதற்கு வந்துவிட்டார். இவ்வேளையில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் உதவியாளர்களாக ஆகிவிட்டீர்கள். பாரதம் மாத்திரமே புராதன தேசம் ஆகும். கேள்வி: நீங்கள் உயர்ந்த இலக்கை அடைவதிலிருந்து உங்களை தடுக்கின்ற அற்ப விஷயங்கள் எவை? பதில்: எதன் மீதாவது சிறிதளவு ஆர்வம் இருந்தாலோ உங்களுக்கு கவர்ச்சியிலிருந்து விடுபட்டிருப்பதற்கான ஒரு மனோநிலை இல்லாவிட்டாலோ உங்கள் புத்தி சிறந்த ஆடைகளை அணிவதிலும் அல்லது சிறந்த உணவை உண்பதிலும் ஈடுபட்டிருந்தாலோ அவ்விஷயங்கள் உங்களை உயர் இலக்கை அடைவதிலிருந்து தடுக்கும். இதனாலேயே பாபா கூறுகிறார், குழந்தைகளே, எளிமையை கொண்டிருங்கள். நீங்கள் அனைத்து விஷயங்களையும் மறக்க வேண்டும். உங்கள் சரீரம் கூட நினைவு செய்யப்படக்கூடாது. ஓம் சாந்தி. இப்பாரதமே அழிவற்ற தேசம் எனவும் அதன் உண்மையான பெயர் பாரதம் எனவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்துஸ்தான் என்னும் பெயர் பின்னரே கொடுக்கப்பட்டது. பாரதம் ஆன்மீக தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அது புராதன தேசமாகும். புதிய உலகில் பாரத தேசம் இருந்தபொழுது அங்கு வேறு தேசங்கள் இருக்கவில்லை. இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் என்பனவே பிரதான சமயங்கள் ஆகும். இப்பொழுது பல்வேறு தேசங்கள் இருக்கின்றன. பாரதம் அழிவற்ற தேசமாகும். அது ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. புதிய உலகில் பாரதம் என்னும் ஒரு தேசம் மாத்திரமே இருக்கிறது. பரமாத்மாவாகிய பரம தந்தையான ஸ்வர்க்கத்தை படைப்பவராகிய ஸ்வர்க்க கடவுளாகிய தந்தையே புதிய உலகை படைப்பவராவார். இந்த பாரதம் அழிவற்ற தேசம் என்பதை பாரத மக்கள் அறிவார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. ஒருவர் மரணிக்கும் பொழுது ஸ்வர்க்கம் மேலே இருப்பதால் அவர் ஸ்வர்க்கத்திற்கு சென்றுவிட்டார் என மக்கள் கூறுகிறார்கள். தில்வாலா ஆலயத்தில் மேலே கூரையில் அவர்கள் ஸ்வர்க்கத்தின் உருவங்களை காண்பித்துள்ளார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது என்பது எவருடைய புத்தியிலும் புகுவதில்லை. ஆனால் அது இப்பொழுது அவ்வாறில்லை. அது இப்பொழுது நரகமாக உள்ளது. இது அறியாமையாகும். இரு விஷயங்கள் உள்ளன, ஞானமும் அறியாமையும். ஞானம் பகல் என்று அழைக்கப்படுகிறது. அறியாமை இரவு என்று அழைக்கப்படுகிறது. உச்சளவு ஒளியும் உச்சளவு இருளும் என கூறப்பட்டுள்ளது. ஒளி என்றால் எழுச்சியும் இருள் என்றால் வீழ்ச்சியும் ஆகும். மக்கள் சூரிய அஸ்தமனத்தை காண செல்கிறார்கள். ஆனால் அது ஓர் எல்லைக்கு உட்பட்ட விஷயமாகும். அதற்காக கூறப்பட்டுள்ளது பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும். பிரம்மா மக்களின் தந்தையாவார். ஆகவே அவர் நிச்சயமாக மக்கள் அனைவரினதும் தந்தையாவார். சர்க்குரு ஞான தைலத்தை கொடுக்கும் பொழுது அறியாமை இருள் அகல்கிறது. உலகிலுள்ள எவரும் இவ்விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. இது புதிய உலகத்துக்கான புதிய ஞானமாகும். ஸ்வர்க்கத்துக்காக உங்களுக்கு ஸ்வர்க்க கடவுளான தந்தையிடமிருந்து ஞானம் தேவையாகும். பாடப்பட்டுள்ளது தந்தை ஞானம் நிறைந்தவர் ஆவார். ஆகவே அவர் ஆசிரியர் ஆவார். தந்தை தூய்மை ஆக்குபவர் என அழைக்கப்படுகிறார். வேறு எவரும் தூய்மை ஆக்குபவர் என அழைக்கப்பட முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை கூட அவ்வாறு அழைக்க முடியாது. அனைவரினதும் தந்தை ஒருவரே ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரினதும் தந்தையாக இருக்க முடியாது. அவர் வளர்ந்து திருமணம் செய்யும் பொழுது அவர் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகுகிறார். ராதையும் கிருஷ்ணரும் இளவரசியும் இளவரசரும் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு வேளையில் திருமணம் செய்திருக்க வேண்டும். திருமணத்தின் பின்னர் மாத்திரமே அவர்களால் பெற்றோர்களாக ஆக முடியும். அவர்களை கடவுளாகிய உலகத் தந்தை என அழைக்க முடியாது. ஓர் அசரீரியான தந்தை மாத்திரமே கடவுளான உலகத் தந்தை என அழைக்கப்பட முடியும். சிவபாபாவை கொள்ளு பாட்டனார் என அழைக்க முடியாது. பிரஜாபிதா பிரம்மாவே கொள்ளு பாட்டனார் ஆவார். அவரிலிருந்தே ஒரு வம்சாவளி விருட்சம் வெளிப்படுகிறது. அவர் அசரீரியான கடவுளாகிய தந்தை ஆவார். அவர் அசரீரியான ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். பக்தி மார்க்கத்தில் இங்கு சரீரத்தில் இருக்கின்ற அசரீரியான ஆத்மாக்கள் அவரை அழைக்கிறார்கள். நீங்கள் இப்புதிய விஷயங்கள் அனைத்தையும் செவிமடுக்கிறீர்கள். இவை சமய நூல்கள் எவற்றிலும் மிக சரியாக எழுதப்பட்டிருக்கவில்லை. தந்தை கூறுகிறார், நான் இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்துகிறேன். பின்னர் இந்த ஞானம் அனைத்தும் மறைந்து விடுகிறது. பின்னர் தந்தை வரும்பொழுது மிக சரியான ஞானத்தை கொடுக்கிறார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே நேரடியாக விளங்கப்படுத்தி ஓர் ஆஸ்தியை கொடுக்கிறார். பின்னர் சமய நூல்கள் உருவாக்கப்படுகின்றன. அவை மிக சரியாக உருவாக்கப்பட்டிருக்க முடியாது, ஏனெனில் சத்திய பூமி முடிவடைந்து பின்னர் அது பொய்மையின் பூமியாக ஆகுகிறது. ஆகவே அங்கு பொய்மையான விஷயங்களே இருக்கும், ஏனெனில் அங்கு கீழிறங்கும் ஸ்திதி மாத்திரமே இருக்கிறது. சத்தியத்தின் மூலமே மேலேறும் ஸ்திதி இருக்கிறது. பக்தி இரவு ஆகும். மக்கள் இரவின் இருளில் தடுமாறி திரிகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தலை வணங்குகிறார்கள். அத்தகைய கார் இருள் உள்ளது. மக்கள் எதனையும் அறியார்கள். அவர்கள் வாயில் தோறும் தொடர்ந்தும் தடுமாறி திரிகிறார்கள். குழந்தைகள் சென்று பார்க்கின்ற இச்சூரியனின் உதயமும் அஸ்தமனமும் உள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஞான சூரியனின் எழுச்சியை காண வேண்டும். பாரதத்தின் எழுச்சியும் பாரதத்தின் வீழ்ச்சியும் உள்ளது. சூரியனை போன்று பாரதமும் மூழ்குகிறது. சத்யநாராயணனின் கதையில் எவ்வாறு பாரதத்தின் படகு மூழ்குகிறது என அவர்கள் காண்பிக்கிறார்கள். பின்னர் தந்தை வந்து அதை மீட்கிறார். நீங்கள் மீண்டும் ஒருமுறை இப்பாரதத்தை மீட்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். இக்கண்காட்சிக்காக நீங்கள் அழைப்பிதழ்களை அனுப்புகிறீர்கள். அதன் தலைப்பான புதிய உலகின் ஆக்கம் என்பது சரியாகும். அது எவ்வாறு புதிய உலகம் உருவாக்கப்படுகிறது என்பதற்கான கண்காட்சியாகும். படங்களின் மூலம் இவ்விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அப்பெயர் தொடர்வதே சிறந்ததாகும். எவ்வாறு புதிய உலகம் உருவாக்கப்படுகிறது எனவும் எவ்வாறு புதிய உலகின் எழுச்சி இருக்கிறது எனவும் நீங்கள் காண்பிக்கிறீர்கள். நிச்சயமாக பழைய உலகின் வீழ்ச்சி வருகிறது. இதனாலேயே நீங்கள் எவ்வாறு அங்கு எழுச்சி ஏற்படுகிறது என்பதை காண்பிக்கிறீர்கள். எவ்வாறு நீங்கள் ராஜ்யத்தை கோருகிறீர்கள் எனவும் பின்னர் எவ்வாறு நீங்கள் அதை இழக்கிறீர்கள் எனவும் ஒரு கதை உள்ளது. 5000 வருஷம் முன்னர் அங்கு என்ன இருந்தது? அங்கு சூரிய வம்சத்து ராஜ்யம் இருந்தது என கூறப்படும். பின்னர் சந்திர வம்சத்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அம்மக்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் ராஜ்யத்தை கோருகிறார்கள். அவர்கள் இன்னாரிடமிருந்து ராஜ்யத்தை கோரினார்கள் என அவர்கள் காண்பிக்கிறார்கள். அவர்கள் ஏனியின் படத்தை புரிந்து கொள்வதில்லை. எவ்வாறு நீங்கள் சத்திய யுகத்திலிருந்து திரேதா யுகத்துக்கு சென்றீர்கள் எனவும் எவ்வாறு நீங்கள் தொடர்ந்தும் ஏனியில் கீழிறங்கி வந்தீர்கள் எனவும் தந்தை மாத்திரமே விளங்கப்படுத்துகிறார். இதுவே 84 பிறவிகளின் ஏனியாகும். நீங்கள் ஏனியில் கீழிறங்கி வர வேண்டும். பின்னர் அதில் மேலே ஏற வேண்டும். வீழ்ச்சியின் ரகசியம் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு பாரதத்தின் வீழ்ச்சியும் எவ்வளவு காலத்துக்கு பாரதத்தின் எழுச்சியும் இருக்கின்றது? வீழ்ச்சியும் எழுச்சியும் பாரத மக்களுக்கே உரியவையாகும். எவ்வாறு மக்களின் ஆர்வத்தை தூண்டுவது என்பதை பற்றி நீங்கள் இந்த ஞான கடலை கடைய வேண்டும். பின்னர் நீங்கள் அவர்களுக்கு அழைப்பிதழ்களை அனுப்ப வேண்டும். சகோதர சகோதரிகளே, வந்து புரிந்து கொள்ளுங்கள். முதலில் அவர்களுக்கு தந்தையின் புகழை கூறுங்கள். சிவபாபாவின் புகழ் கூறும் பலகை காணப்பட வேண்டும். வந்து உங்கள் சூரிய சந்திர வம்சத்து ஆஸ்தியை தூய்மையாக்குபவரும் ஞான கடலும், தூய்மை கடலும், சந்தோஷ கடலும், அமைதி கடலும், செழிப்பு கடலும், அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவரும் உலகின் தந்தையும் உலகின் ஆசிரியரும் உலகின் சர்க்குருவுமாகிய சிவபாபாவிடமிருந்து கோருங்கள். அதன் மூலம் மக்கள் தந்தையை அறிந்து கொள்வார்கள். தந்தையின் புகழானது ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழிலிருந்து வேறுபட்டதாகும். இது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. சேவாதாரி குழந்தைகள் நாள் முழுவதும் ஓடித் திரிவார்கள். அவர்கள் தங்களின் நாளாந்த வேலையிலிருந்து விடுமுறையும் எடுத்து தங்களை ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துவார்கள். இதுவே இறை அரசாங்கமாகும். புத்திரிகளாகிய நீங்கள் விசேஷமாக உங்களை அத்தகைய சேவையில் ஈடுபடுத்தினால் உங்களால் பெருமளவில் பெயரை புகழடைய செய்ய முடியும். சேவாதாரி குழந்தைகள் மிகவும் நன்றாக பராமரிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் நிரம்பி வழிகிறது. நீங்கள் உண்கின்ற பொக்கிஷ களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பி வழிவதுடன் அது உங்கள் துன்பத்தையும் வேதனையையும் அகற்றுகிறது. நீங்கள் சிவனின் குலத்துக்கு உரியவர்கள் ஆவீர்கள். அவரே படைப்பவர். இது அவரின் படைப்பு ஆகும். பாபுல் என்னும் பெயர் தந்தை மிகவும் இனிமையானதாகும். சிவன் மணவாளனும் ஆவார். சிவபாபாவின் புகழ் முழுமையாக வேறுபட்டதாகும். நீங்கள் அசரீரி என்னும் வார்த்தையை எழுதும் பொழுது அவருக்கென்று ஒரு ரூபம் இல்லை என அவர்கள் எண்ணுகிறார்கள். சிவபாபாவே அதி அன்பிற்கினியவர் ஆவார். நீங்கள் நிச்சயமாக பரம அன்பிற்கினியவர் என எழுத வேண்டும். இவ்வேளையில் அவர்கள் ஒரு யுத்த களத்தை கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் ஒரு யுத்த களம் உண்டு. அஹிம்சாவாதிகளான சிவசக்திகள் நினைவு கூறப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் இறைவிகளை ஆயுதங்களுடன் சித்தரித்து அவர்களை வன்முறையாளர்கள் ஆக்கிவிட்டார்கள். உண்மையில் நீங்கள் உலக ராஜ்யத்தை நினைவின் மூலமும் யோக சக்தி மூலமும் கோருகிறீர்கள். ஆயுதங்கள் போன்றவற்றுக்கான கேள்வியே கிடையாது. கங்கையின் செல்வாக்கு பெருமளவுக்கு உள்ளது. பலர் காட்சிகளை காண்பார்கள். பக்தி மார்க்கத்தில் கங்கை நீரை அவர்கள் பெறும்பொழுது மாத்திரமே அவர்களால் சர்க்கதியை அடைய முடியும் என அவர்கள் நம்புகிறார்கள். இதனாலேயே அவர்கள் தொடர்ந்தும் மறைமுகமான கங்கையை பற்றி பேசுகிறார்கள். அம்பு எய்யப்பட்ட இடத்தில் கங்கை வெளிப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு கௌமுக்கிலிருந்து பசுவின் வாய் கங்கை வெளிப்பட்டதாகவும் அவர்கள் காண்பிக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடம் கேட்டால் மறைமுகமான கங்கை வெளிப்படுவதாக அவர்கள் சொல்கிறார்கள். திரிவேணியில், அதாவது மூன்று நதிகள் சங்கமமாகும் இடம், மறைமுகமான சரஸ்வதியை அவர்கள் காண்பித்துள்ளார்கள். அவர்கள் பல கதைகளை உருவாக்கியுள்ளார்கள். இங்கு ஆல்பாவாகிய ஒரு விஷயம் மாத்திரமே உள்ளது, அவ்வளவுதான். அல்லாஹ் வந்து பாக்கிஸ்தை ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கிறார். குதா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். ஈஸ்வர் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். உண்மையில் கடவுள் ஒருவரே. அவர்கள் தங்கள் சொந்த பாஷையில் அவருக்கு பல்வேறு பெயர்களை கொடுத்துள்ளார்கள். எவ்வாறாயினும் தாங்கள் அல்லாவிடமிருந்து ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுவார்கள் என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்கிறார்கள். இங்கு தந்தை கூறுகிறார், மன்மனா பவ், தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் நிச்சயமாக உங்களின் ஆஸ்தியை நினைவு செய்வீர்கள். சொர்க்கமே படைப்பவரின் படைப்பு ஆகும். ராமர், கடவுள் நரகத்தை படைத்தார் என கூறப்பட முடியாது. அசரீரியான படைப்பவர் யார் என்பதை பாரத மக்கள் அறிந்து கொள்வதில்லை. மக்கள் கொடும் பாவியை எரிக்கின்ற ராவணனே நரகத்தை படைப்பவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இராவண ராஜ்யத்தில் பக்தி மார்க்கத்தின் ஆற்று மிகவும் பெரியதாக வளர்கிறது. அவர்கள் இராவணனின் மிக பயங்கரமான ரூபத்தை உருவாக்கியுள்ளார்கள். அவர்கள் இராவணன் தங்களின் எதிரி எனவும் கூறுகிறார்கள். அத்தகைய பெரும் விரிவாக்கம் உள்ளது எனவும், அதனாலேயே அவர்கள் இராவணனை ஒரு பெரிய சரீரத்துடன் உருவாக்குகிறார்கள் எனவும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். சிவபாபா ஒரு புள்ளியே ஆவார், ஆனால் அவர்கள் அவரை ஒரு பெரிய ரூபமாக சித்தரித்துள்ளார்கள். எவ்வாறு ஒரு புள்ளி வழிபடப்பட முடியும்? அவர்கள் வழிபடுபவர்களாக வேண்டும். ஓர் அற்புதமான நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கிறது என ஆத்மாவை இட்டு கூறப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் ஆத்மாவே பரமாத்மா என கூறுகிறார்கள். ஆகவே எவ்வாறு அவர் 1000 சூரியன்களை விடவும் பிரகாசமானவராக இருக்க முடியும்? அவர்கள் ஆத்மாவை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் அதை பற்றி புரிந்து கொள்வதில்லை. கடவுள் 1000 சூரியன்களை விடவும் பிரகாசமானவராக இருந்திருப்பின் எவ்வாறு அவர் அனைவரிலும் பிரவேசிக்க முடியும்? அவர்கள் அத்தகைய தவறான விஷயங்களை கூறுகிறார்கள். அவற்றை செவிமடுப்பதனால் அவர்கள் இப்பொழுது என்னவாக ஆகிவிட்டார்கள் என பாருங்கள். ஆத்மாவே பரமாத்மா என அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே தந்தையின் ரூபமும் அதுவாகவே இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அவர்கள் அவரை வழிபடும் பொருட்டு அவரின் ரூபத்தை பெரியதாக ஆக்கிவிட்டார்கள். பாண்டவர்களை உயரமாக குகைகளில் உருவாக்கியுள்ளதை போன்று அவர்கள் அத்தகைய பெரிய கல் விக்கிரகங்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு கல்வியாகும். வியாபாரம் கல்வியிலிருந்து வேறுபட்டது. பாபா உங்களுக்கு கற்பிக்கிறார், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தையும் கற்பிக்கிறார். பலகையில் முதலில் தந்தையின் புகழும் இருக்க வேண்டும். தந்தையின் முழு புகழும் எழுதப்பட வேண்டும். இவ்விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் வரிசை கிரமமாக நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப பிரவேசிக்கின்றன. அதனாலேயே யானை படையினரும் குதிரை படையினரும் உள்ளார்கள் என கூறப்பட்டுள்ளது. அது ஆயுதங்கள் போன்றவற்றுக்கான கேள்வியே கிடையாது. தந்தை உங்கள் புத்தியில் உள்ள பூட்டை திறக்கிறார். வேறு எவராலும் இந்த கோத்ரேஜ் பூட்டை திறக்க முடியாது. குழந்தைகள் தந்தையை சந்திக்க வரும்பொழுது பாபா அவர்களை வினவுகிறார், நாங்கள் முன்னர் சந்தித்திருக்கிறோமா? முன்னர் இந்நாளில் இவ்விடத்தில் நாங்கள் சந்தித்திருக்கிறோமா? குழந்தைகள் பதிலளிக்கிறார்கள், ஆம் பாபா, நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னர் சந்தித்தோம். இவ்விஷயங்களை இதே விதமாக வேறு எவராலும் வினவ முடியாது. இவை அத்தகைய ஆழமான விஷயங்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவையும் ஆகும். பாபா இந்த ஞானத்தை பல்வேறு திறமையான வழிகளில் விளங்கப்படுத்துகிறார். எவ்வாறாயினும் நீங்கள் அவற்றை வரிசை கிரமமாகவே கிரகிக்கிறீர்கள். சிவபாபாவின் புகழானது பிரம்மா, விஷ்ணு, சங்கரரின் புகழிலிருந்து வேறுபட்டதாகும். ஒவ்வொருவருடைய பாகமும் தனிப்பட்டதாகும். ஒருவருடைய பாகம் இன்னும் ஒருவரை போன்று அதே விதமாக இருக்க முடியாது. இந்நாடகம் அனாதியானது. பின்னர் அது திரும்ப திரும்ப நடைபெறும். எவ்வாறு நீங்கள் அசரீரி உலகத்துக்கு செல்கிறீர்கள் என்பதுவும், பின்னர் எவ்வாறு நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்கு இங்கு கீழே வருகிறீர்கள் என்பதுவும் இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளன. நீங்கள் சூட்சும உலகத்தினூடாக செல்கிறீர்கள். நீங்கள் திரும்பவும் வரும்பொழுது சூட்சும உலகம் இருக்க மாட்டாது. எவரும் சூட்சும உலகின் காட்சிகளை காண்பதில்லை. சூட்சும உலகின் காட்சிகளை காண்பதற்கு எவரும் அங்கு தபஸ்யா செய்வதில்லை, ஏனெனில் எவரும் அதை பற்றி அறியார். அங்கு சூட்சும உலகின் பக்தர்கள் இருக்க மாட்டார்கள். இப்பொழுதே சூட்சும உலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்களால் சூட்சும உலகத்தினூடாக திரும்பவும் சென்று பின்னர் புதிய உலகத்துக்கு செல்ல முடியும். இவ்வேளையில் நீங்கள் தொடர்ந்தும் சென்று அங்கிருந்து திரும்பி செல்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுடைய தாயின் வீடாகும். விஷ்ணுவை தந்தை என அழைக்கப்பட மாட்டார். அது உங்களுடைய புகுந்த வீடாகும். ஒரு இளம் பெண் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது அவள் தன்னுடைய பழைய ஆடைகள் அனைத்தையும் விட்டு செல்கிறாள். நீங்கள் முழுமையாகவே பழைய உலகத்தை பின்னே நீக்கிவிட்டு செல்கிறீர்கள். உங்களுடைய எளிமைக்கும் அவர்களுடைய எளிமைக்கும் இடையில் அதிகளவு வித்தியாசம் உள்ளது. நீங்கள் முழுமையாகவே கவர்ச்சியிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். சரீர உணர்வும் துண்டிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு விலை உயர்ந்த சேலையை அணியும் பொழுது நீங்கள் உடனடியாகவே சரீர உணர்வு உடையவர்களாகி நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை மறக்கிறீர்கள். இவ்வேளையில் நீங்கள் வனவாசத்தில், அதாவது எளிமையை கொண்டிருத்தல் இருக்கிறீர்கள். எளிமையும் ஓய்வு பெறும் ஸ்திதியும் ஒரே விஷயமே ஆகும். உங்களின் சரீரம் நீக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் சேலையை துறக்க மாட்டீர்களா? சில சமயங்களில் ஒருவர் விலை மலிவான சேலையை பெறும் பொழுது அவளுடைய இதயம் சுருங்குகிறது. நீங்கள் விலை மலிவான ஒன்றை பெறுகிறீர்கள் என நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். சிறந்த பொருட்கள் மிகவும் அவதானமாக பராமரிக்கப்பட வேண்டும். சிறந்த ஆடைகளை அணிவதும் சிறந்த உணவை உண்பதுமான அற்ப விஷயங்களும் கூட உங்களின் உயர் இலக்கை அடைவதில் உங்களை தடுக்கிறது. இலக்கு மிகவும் உயர்வானதாகும். எவ்வாறு ஒரு மனைவி தனது கணவனுக்கு அவனுடைய கைத்தடியை கூட துறக்க வேண்டும் என்று கூறியதாக ஒரு சமய கதையையும் அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இப்பழைய ஆடைகள், இப்பழைய உலகம் அனைத்தும் முடிவடைய உள்ளன. ஆகவே உங்கள் புத்தியின் யோகத்தை முழு உலகிலிருந்தும் துண்டியுங்கள். இது எல்லையற்ற துறவரம் என அழைக்கப்படுகிறது. சந்நியாசிகள் எல்லைக்கு உட்பட்ட துறவரத்தை கொண்டிருப்பது வழக்கமாகும். ஆனால் அவர்கள் இப்பொழுது நகரங்களில் வசிக்க ஆரம்பித்துள்ளார்கள். முன்னர் அவர்களுக்கு பெருமளவு வலிமை இருந்தது. எவ்வாறு கீழிறங்குபவர்களை பற்றிய புகழ் இருக்க முடியும்? புதிய ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இறுதி வரையில் தொடர்ந்தும் கீழிறங்குவார்கள். அவர்கள் எவ்வளவு வலிமையை கொண்டிருப்பார்கள்? நீங்களே முழு 84 பிறவிகளையும் எடுப்பவர்கள் ஆவீர்கள். இவ்விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு மிக சிறந்த புத்தி தேவையாகும். சேவாதாரி குழந்தைகள் தொடர்ந்தும் சேவைக்காக பெருமளவு உற்சாகத்தை கொண்டிருப்பார்கள். ஞானக்கடலின் குழந்தைகள் பாபா செய்ததை போலவே உற்சாகத்துடன் சொற்பொழிவுகளை ஆற்ற வேண்டும். இதில் ஒருவர் மனந்தளர்வை கொண்டிருக்க கூடாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் புத்தியை எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருக்குமாறு செய்யுங்கள். இப்பொழுது வீடு திரும்புவதற்கான நேரமாகும். ஆகவே பழைய உலகத்தினதும் பழைய சரீரத்தினதும் எந்த கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டிருங்கள். 2. நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கும் பொழுதும் மலர்ச்சியாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பாப்தாதாவை உங்களின் சகபாடியாக்கி அனைத்தையும் இரட்டை விசையுடன் செய்கின்ற ஓர் இலகு யோகி ஆகுவீர்களாக. எந்த ஒரு வேலை செய்யும் போதும் பாப்தாதாவை உங்களின் சகபாடி ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது அந்த வேலை இரட்டை விசையுடன் செய்யப்படும். நீங்களும் மிக இலகுவாக அவரை உணர்ந்தவராக இருப்பீர்கள். ஏனென்றால் சதா உங்களுடன் இருப்பவர் இயல்பாகவே நினைவு செய்யப்படுவார். இந்த முறையில் நீங்கள் ஒரு சகபாடியாக இருப்பதுடன் சதா உங்களின் புத்தியில் சத்தியத்தின் சகவாசத்தை கொண்டிருப்பதன் மூலமும் நீங்கள் இலகு யோகி ஆகுவீர்கள். இந்த சக்தி வாய்ந்த சகவாசத்தால் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் இரட்டை விசையுடன் பூர்த்தி செய்வதுடன் வெற்றியையும் பெறுவீர்கள். ஸ்லோகம். ஒரு மகாரதி என்பவர் மாயையின் எந்தவிதமான புற ஆதிக்கத்திற்கும் ஒருபோதும் உள்ளாகாதவர் ஆவார். அவ்யக்த சமிக்கை. மேன்மையாகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். இனிமையே பிராமண வாழ்க்கையின் மகத்துவமாகும். எங்கு இனிமை உள்ளதோ அங்கே தூய்மையும் இருக்கும். தூய்மை இல்லாமல் இனிமை இருக்க முடியாது. சதா இனிமையாக இருங்கள். நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றிக்கான அடிப்படை இதுவே ஆகும். உங்களின் புத்தியில் இந்த போதை உங்களிடம் இருக்கும் அளவிற்கு உங்களின் செயல்களில் பணிவும் உங்களின் வார்த்தைகளில் இனிமையும் இருக்கும். இத்தகைய போதையை நீங்கள் பேணும்போது ஒருபோதும் இழப்பு ஏற்படாது. வெற்றி அடைய இருப்பவர்கள் பணிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் நற்குணங்களை எடுத்துக்கொண்டு தங்களை இனிமையால் நிரப்பிக் கொள்வார்கள். ஓம் சாந்தி.